காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லன் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஞாயிறு காலை. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாளாச்சு நான் ரேடியோல பேசி. ஏன் கூட இப்ப வந்து பரத் அப்படின்ற ஒரு பையன் வந்திருக்காரு. ஹரி இல்லைங்க, உங்களோட அருமையான வாய்ஸ் இன்னைக்கு கேட்க முடியாது. ஐ எம் ரியலி சாரி. அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். இன்னைக்கு நம்ம கூட பரத் இருக்காங்க. பரத் சொல்லுங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க எல்லாம் சொல்லுங்க.
வணக்கம். தேங்க்யூ அஸ்வினி அக்கா இன்ட்ரடக்ஷனுக்கு. என் பேர் பரத், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட்ல ஒரு 1.5 இயர்ஸா மாஸ்டர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட இது. ஹரி அண்ணாவன் நானும் மிஸ் பண்றேன்.
ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்னமோ நிறைய பேச போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன பேச போறீங்க, எதை பத்தி பேச போறீங்கன்னு சொல்லுங்களா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த ஆக்லாண்ட் தமிழ் அசோசியேஷனுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆக்லாண்ட் தமிழ் அசோசியேஷன்ல முகப்பா இருக்கிற ஒரு நபரை பத்தியும் என்னுள்ள எனக்காகவே கலந்த என்னுடைய பாரதியை பத்தி தான் நான் பேச போறேன்.
அப்படிங்கப்பா, சொல்லும் போதே இனிமையா இருக்கு பரத், சொல்லுங்க.
என்னுடைய பாரதி என்று சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவோ வரலாறு இருக்கு, எவ்வளவோ குறிப்பீடுகள் இருக்கு. ஆனா நம்ம தமிழ் சமூகத்தின் நாகரிகத்தை எப்பொழுதுமே சொல்றது ஒரு கவிதை தான். அப்படி ஒரு கவிதையை பாடிய மகாகவி தான் நம்ம பாரதியார். அஸ்வினி, ஏன் தெரியுமா இவரை மட்டும் மகாகவின்னு சொல்றோம்?
தெரியலையே.
வள்ளுவரை வந்து மகாகவின்னு சொன்னது கிடையாது.
ஆமா.
வால்மீகியே சொன்னது கிடையாது. இளங்கோவடியே சொன்னது கிடையாது. ஆனா இவர் மட்டும்தான் தான் சுயநலத்துக்கு இல்லாம அன்றைய கால தேவைக்காக மொழிய பயன்படுத்திய ஒரே கவி.
பாத்தீங்களா மக்களே, நம்ம இதுவரைக்கும் யோசிச்சிருக்கோமா ஏன் பாரதியார மட்டும் மகாகவின்னு சொல்றோன்ட்டு? பாத்தீங்களா, சொல்லுங்க பாரத்.
ஒரு ஒரு காலத்தின் தேவைக்கும் ஒரு ஒரு கவிஞன் தன்னோட மொழிய பயன்படுத்தும் பொழுது அவன் எல்லாருமே மகாகவி
ஆயிடுறான்.
இவரு தமிழ் கவிஞர் மட்டும் இல்ல அஸ்வினி, இவரு பாத்தீங்கன்னா 8 லாங்குவேஜ் வந்து படிச்சு புலமை பெற்றவர். அதுல பிரெஞ்சும் லாட்டினும் வந்து அடக்கம். ஆனா அவர் அவ்வளோ படிச்சிருந்தாலும் தமிழ் மொழிய மட்டும்தான் தன் முதல் மொழியா சொல்றாரு. சொல்லில் உயர்ந்த சொல் தமிழே, அதை தொழுது வணங்கிடடி பாப்பா. எல்லாம் படிச்சனா தமிழதான் முதல் சொல்லா நினைக்கிறேன். அதை தொழுது வணங்குன்னு ஒரு தமிழ் கவியா நிக்காம பின்னையே அனைத்து செல்வத்திலும் நிறைந்த இந்துஸ்தானத்தையும் அதை தினம் தினமும் வணங்கிடடி பாப்பாங்கிறாரு. அவரு தமிழ் கவியா நிக்காம நான் ஒரு இந்தியன்றதையும் எல்லா நேரத்திலயும் நமக்கு வந்து சொல்பவர் தான் நம்ம மகாகவி பாரதி.
நீங்க சொல்றது வந்து எனக்கு இப்ப நல்லா புரியுது. நிறைய பேர் வந்து நான் தமிழன், நான் வந்து ஹிந்திய சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்தியன் டோட்டலா நம்ம ஒரு இந்தியன்றதையே மறந்துடுறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா பாரதியார் வந்து அதுக்கு சொல்யூஷன் நீ அப்பவே எழுதி வச்சுட்டாரு. நீ வந்து தமிழை மட்டும் வணங்க கூடாது, நம்ம பாரத தேசத்தையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுது பரத், சொல்லுங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு சமூக சிந்தனையாளர் என்றே சொல்லலாம். சமூக சிந்தனைங்கன்றத எப்படி ஒரு காக்கையை வச்சு சொல்றாரு, எத்தி திருடும் காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் என்றும் அப்படின்பர். காக்கையோட குணமே இது பண்ணி திருடி சாப்பிடுறதுன்றது ஒரு பண்பு. அது எல்லா பறவைகளுக்கும் இருக்கின்ற ஒரு பண்பு. அந்த காக்கைக்கு சோறுவைன்னு உயிரினங்கிறதுல வந்து அன்பு காட்டுங்கன்னு மட்டும் சொல்லல. ஒரு சமூகம் தான் ஒரு ஒரு மனிதனுக்கும் அவனை எப்படி நடத்தல் போகணுன்றத இங்க சொல்லி அவனுக்கு தேவையான பசிக்கான உணவையும் மனதிற்கான உணவையும் தேவைன்றத அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு. இது வந்து ஒரு காக்கையை வச்சு சொல்ல முடியுமா? அதுவும் அந்த காலத்துல அப்படி ஒரு கவிஞர் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களான்றது வந்து எனக்கு தெரியல.
தெரியாது. நிறைய பேர் பாரதியார் மாதிரி மீச வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. கவிஞர்
உருவம் மட்டும் வீரம் அல்ல, அவரு பாக்க வந்து பித்தனை போலதான் இருப்பார். ஆனா தமிழ் மேல பித்து, சித்தனை போல இருப்பார். எப்பொழுதுமே சிந்தனை பூராவும் தமிழ் நாட்டு பேரையும் தன் இந்திய இனத்தின் மேலையுமே இருக்கக்கூடியவர் அவரு.
அதனாலதான் நம்ம ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷனோட லோகோல வந்து நம்ம பாரதியார பொறிச்சிருக்கோம்.
ஆமா, இப்போ நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்ம எல்லா இடத்துலயும் படிக்கிறோம், விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட், அப்படி இப்படின்னு படிக்கிறோம். அதெல்லாம் வந்து இப்ப வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்த ஒரு தேசிய தலைவருக்குமே அடைய போக போகுது, அடைஞ்சக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஐடியாவே இல்லை. அது அவர் இப்பயே என்ன சொல்லிட்டாரு, சந்தி தெரு பெருக்கும் சாஸ்திரம் கற்போம், சந்திர மண்டலத்தையும் காண்போம். அவர் அப்பயே பார்த்ததோட இல்லாம இதுல ஒரு அருமையான விஷயம் இருக்கு, சந்தி தெரு பெருக்குவதுன்றது வந்து நம்ம ரோட கிளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்றது, சந்திரனுங்கிறது எங்கேயோ இருக்கிறது.
கரெக்ட்,
சந்திரங்கிறது எங்கேயோ இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஈக்வாலிட்டி இருக்கணும்ன்றதும் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும்ன்றதையும் சொல்லி சந்திர மண்டலத்தையும் பாப்போம்ன்றத அப்பயே சொன்னவர் தான் நம்ம மகாகவி பாரதியார்.
எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க.
ஆமா,
இன்னும் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
இன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவரை நான் ரசிச்ச கவிதைகள் இல்லாம அவர் பாடிய கவிதைகளுக்கு மெட்டு சேர்த்து பாட்டமைத்து பல பாடல்களை இன்று உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சூப்பர், எனக்கு புரியுது. நம்ம ரசிச்ச மாதிரியே பாரதியார மியூசிக் டைரக்டர்ஸும் ரசிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு அவங்க தொழில உள்ள கொண்டு வரணும் இருக்கும் இல்லையா, அவங்க பேஷன அதுதானே சொல்றீங்க. என்ன பாட்டு சொல்லுங்க?
ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சிந்து நதியின் இசை.
ஓ, சிவாஜி பாட்டா?
ஆமா, சிவாஜி பாட்டுன்னு சொல்லாம ஒரு யூனிஃபைட் இந்தியா, ஒற்றுமையான இந்தியா, இந்தியா வந்து எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்றத இவர் எப்படி பார்த்தார்னே தெரியல. அதுவும் அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா வந்து அவர் பார்த்துட்டு அந்த பாட்டுல அழகான ஒரு வரி சொல்லுவாரு, என்ன தெரியுமா அஸ்வினி அக்கா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைட்டுக்கு மாறு கொள்வோம். கங்கை எங்க இருக்கு? உத்தரகண்ட்ல. காவேரி வெட்டிலைங்கிறது நம்ம கர்நாடகா, காவேரி வெட்டிலைங்க நம்ம கர்நாடகா தான் அப்படின்றத அவர் சொல்றாரு. சந்தத்துக்காக மட்டும் சொல்லல, இங்கேந்து போய் அத அங்க கொடுப்போம். சிங்க மராத்தியரின் கவிதை கொண்டு நம்ம மகாராஷ்டிரா சைடு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போங்கிறாரு. அதாவது சேரத்து தந்தங்கிறது நம்ம கேரளா ஐவரி டஸ்க் வந்து கிட்டத்தட்ட எப்படி கனெக்ட் பண்ணிருக்காரு பாருங்க. கடைசியா வந்து ஸ்ரீலங்காவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாருக்கா, உங்களுக்கு தெரியுமா அது?
தெரியல, சொல்லு சொல்லு.
இப்ப வரைக்கும் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிரிட்ஜ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வந்து கஷ்டமா தான் இருக்கு. அத அவர் அப்பயே கணிச்சு இங்கேருந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டுவோம், அத சொல்லிட்டு பாட்டோட கடைசியில நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நிலப்பரப்பையும் ஏத்துவம்பார். ஒரு சிவில் இன்ஜினியரா ரெண்டு பக்கமும் நிலம் கட்டி தெற்க ராமேஸ்வரத்தையும் ஸ்ரீலங்கத்தையும் ஒன்னா ஆக்குவோன்னு சொல்லி திராவிடிய சமூகத்தை ஒன்னா இணைக்கிற பாட்டு தான் இந்த சிந்து நதியின் இசை பாட்டு. அதை கேட்போமா?
நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வரும். சிந்து நதியின் நிலவினிலே சேரன் நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி அழகு மாறிக்கொள்வோம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம். சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன் நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து
அருமையான பாட்டு. இது இது வந்து நம்ம சிவாஜி பாட்டு மாதிரி இல்லையே, புதுசா நல்லா இருக்கே. இது ஒரு விதமா
இது நம்ம யங்ஸ்டர்ஸ் போட்ட புது வகையான டியூன்.
அடேங்கப்பா,
அது கௌதம்னு ஒரு யங்ஸ்டர் பாடினது.
ஓ சூப்பர் 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 கௌதம். ஓகே, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
இப்ப நீங்க அவர் வந்து ஒரு தேசபக்தரா பாத்துட்டீங்க.
ஆமா,
ஒரு காதல் மன்னனாக அவரோட மனைவிக்கு செல்லம்மாக்கு பாடுறார் காதல் பாட்டு.
நம்ம டாபிக்கே வரீங்க, ரொமான்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க.
அவர் அவர் பண்ண ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. இப்ப இருக்கவங்க நாங்கெல்லாம் வந்து தோத்து போயிடும்.
அன்றைய
வந்து சக்தியின் பெருமையை அறிந்தவர்களே இவரு. அவர் சொல்றாரு, கிவ் அண்ட் டேக் பாலிசிய வந்து வீணையடி நீ எனக்குன்னு சொல்லி ஒரு பாட்டுல சொல்றாரு. அந்த பாட்டோட முத வரிய பாத்தீங்கன்னாக்கா, பாயுமொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கா. வைஃப பார்த்து பாடுறாரு
கவிதை.
அதேதான் அதுலயும் பாத்தீங்கன்னா, பாயும் மொழி நீ எனக்குன்ற போது லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்ணு இருந்தும் நம்ம எல்லாம் வந்து
குருடன்.
இப்போ லைட் இருக்கு, எவ்வளவோ லைட் இருக்கு, ஆனா வந்து கண் இருக்கு, என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். அவர் இதை வச்சு நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் இண்டிபெண்டா இருப்போம், ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறத கடைசியா சொல்றாரு, வீரமடி நீ எனக்கு வெற்றியடி நான் உனக்கு அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த பாட்டோட முடிவு என்னன்னா, வீரமா நான் போனாலும் என் வெற்றி என்றும் உனக்குதான்னு வைஃப பார்த்து பாடுறாரு. அதே மாதிரி பல பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டை நம்ம இப்ப கேட்போம்.
நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு பொது வைரம்.
வார்த்தைய சொல்லும் பொழுது நமக்குள்ளேந்து ஒரு தீப்பிழம்பா வரும். அதுதான் அவரு. அவரோட சிந்தனையும் அவரோட சொல் வளமும் ஒரு பூனைக்குட்டிய வச்சு இப்ப நடக்கிற நம்ம விஷயத்த சொல்லிட்டாரு.
எனக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னே
அதேதான்
யுஎஸ்ல நடக்குது.
அத சொல்லுங்க. அது மட்டும் இல்லக்கா, எல்லாரிடமும் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம், பூமி தாயில இருந்து வந்திருக்கோம்ன்றத வீட்டுக்குள்ள இருக்க பூனைக்குட்டிய வச்சு அழகா சொன்ன பாட்டு தான் வெள்ளை நிறத்த ஒரு பூனை. அதை கேப்போமா?
கேப்போம்.
நீங்க ஏற்கனவே ஸ்கூல் டைம்ல கேட்ட பாட்டு தான்.
ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு.
ரொம்ப நாள் ஆச்சு.
வெள்ளை நிறத்த ஒரு பூனை,
வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும்.
ரொம்ப அருமையா இருக்கு பரத். நீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்றது நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். எப்போ பாட்டு முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது.
முடியும் இல்லக்கா, இது நமக்குள்ள இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க போற பாட்டுகள் தான். எனக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு, இப்ப நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
சொல்லு பரத்,
இப்ப இந்த வருஷம் எப்படி காரணது உங்களுக்கு?
ஏமா, அத பத்தி கேட்கவே கேட்காத பரத். கொரோனா கொரோனா கொரோனா, எங்க பார்த்தாலும் கொரோனா. அங்க தொடாத இங்க தொடாத, அப்பப்பா. இதை ஏன்பா இப்ப ஞாபகப்படுத்தின? நீ வேற ஏதாவது சொல்லுப்பா.
ஞாபகம் இப்படி அழுத்துக்கிறீங்கல்ல, நானும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அங்க போனோம், இங்க போனோம், மொத்தமா எல்லாத்தையும் வந்து சமாதி கட்டின மாதிரி ஆனதுக்கு. எப்போதுமே மனிதன் வந்து ஒரு இடத்துல வந்து சோர்வு
அடைவான்.
எங்க அடைவான்றதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அவன் வந்து எப்ப அடைவானோ அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. நண்பர்கள் கிட்ட போவான். ஆனா என்னக்குள்ள இருக்க என்னோட பாரதியின் அப்பயே ஒரு பாட்டு வந்து எழுதினான். அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. தேடி சோறு நிலம் தின்று அந்த பாட்டு. இப்ப நம்ம அந்த பாட்டை தான் கேட்க போறோம். அந்த பாட்டோட முடிவுல ஒரு வரி பாடியிருப்பான், பாட்டை கேட்டுருவோமா? அதுக்கப்புறம் அந்த வரி என்னன்றத சொல்றேன்.
இந்த பாட்டை நம்ம கமல் சார் வாய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்கும்?
சூப்பரா இருக்கும்.
போட்டுருவோமா? அதே
போட்டுருவோம்.
பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று நக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வார் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க.
யப்பா என்ன வாய்ஸ் ஆயிருது! அதுவும் பாரதியாரோட வரிகளை இவரோட வாய்ஸ்ல கேட்கும் போதே எப்படி இருக்குல்ல.
நான் தமிழ் கத்துக்கிட்டது கமலுக்காகவும் சொல்லலாம்.
அப்படியா? நீங்க கமல் ஃபேனா?
கமல் ஃபேன் இல்ல, கமலோட ரசிக.
ஓ, நாங்கெல்லாம் தலைவர்ப்பா ரஜினி.
இல்ல, ரஜினியும் ரொம்ப பிடிக்கும் ஸ்டைலுக்காக. கலையும் பாங்கல்ல, அது வந்து கமல் தான். கமலும் கலையும்
நல்லா புரிஞ்சுது. நானும் அப்படிதான்.
தப்பா எடுத்துக்காதீங்க, தலைவருக்காக நான் சீட்ல ஏஞ்சி எல்லாம் கத்திருக்கேன் கடைசியா இந்தியால.
நான்லாம் ஃபர்ஸ்ட் டே படத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, விசில பறக்கும் பேப்பர் எல்லாம் கிழிச்சு தூக்கி தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். படம் அடுத்த ரவுண்ட்லதான் பாப்பேன். தலைவர் எப்ப வருவாரு, மூஞ்ச காட்டுவாங்க, பேப்பரை கிழிச்சு உஹுன்னு விசில் அடிக்கலான்னே பாத்துக்கிட்டு இருப்போம்.
அது நாங்க ஈவன் சினிமாஸ்ல கூட பண்ணோம்.
நானும் பண்ணிருக்கேன், நானும் பண்ணிருக்கேன்.
பண்ணாம அதுதான் தலைவர்.
அது அந்த ஃபீல்.
ஆனா என்ன பண்றது, நம்ம ஊர் ஃபீல் எனக்கு இன்னும் வரல. சரி, இந்த பாட்டோட கடைசி என்னன்னு சொல்லு
நினைச்சேனே, சொல்லுங்க.
வீழ்வேன் என்ன நினைத்தாயோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. எல்லா இடத்துலயுமே வந்து ஞாபகம் வரும், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், என் கனவை நோக்கி நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், என் கனவை தேடி வந்துட்டேன். பல கஷ்டங்கள் படுறோம், எல்லாருமே பட்டிருப்போம், நீங்களும் பட்டிருப்பீங்க, நானும் பட்டிருப்பேன். ஆனா அந்த ஒரு வரியை மட்டும் என்னைக்கும் நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். எங்க நான் விழுந்துடுவேன் நினைச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேரா வேற சொல்லுவாரு, சொல்லடி இது அப்படின்னுட்டு. நான் விழமாட்டேன், விழுந்து எந்திரிக்க போறேன், விழுந்துட்டேன்னு பாத்துட்டியான்னு அந்த பிரச்சனைக்கே சவால் விடுவாரு அவரு.
ஆமா, இது நம்ம மக்கள் கண்டிப்பா கத்துக்கணும். எங்க பிரச்சனை வந்தாலும், எங்க சோர்வடையிற நிலைமை வந்தாலும், சோ அந்த பிரச்சனைய பார்த்து வீழ்வேன் என்ன நினைத்தாயோ அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேக்கணும்.
கண்டிப்பாக்கா, போதும், நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பல பிரச்சனையே இல்ல. என்ன விழுந்துருவேன் நினைச்சியோ? இல்ல சிவசக்தி, நான் ஏஞ்சு மேல வந்துருவேன் அப்படின்னாரு. இப்பதானக்கா எல்லாரும் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவர் அன்னைக்கே பாத்துட்டாரு பெண்ணின் அறிவு என்ன.
எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு பரத்.
சொல்லுங்கக்கா.
நீ இவ்ளோ பேசுற, இவ்ளோ பாரதியார் அப்படியே கரைச்சு குடிச்ச மாதிரி பேசியிருக்க, பாரதியாரோட உணர்வு, தமிழ் உணர்வு இப்படி இருக்கு உனக்கு? கண்டிப்பா இது வந்து டக்குன்னு முளைச்சது இல்ல. உங்க ஃபேமிலில இருந்து கண்டிப்பா யாராச்சும், இல்ல வெளியிருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து உன்னை அந்த தீப்பொறிய தூவி விட்டுருப்பாங்க. அந்த தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க.
தீப்பொறி வந்து எங்க தாத்தா கிட்டேந்து வந்ததுன்னு சொல்லலாம்.
சரி,
எல்லாருமே வந்து அந்த திராவிடத்தை நோக்கி பேச்சுக்களை எடுத்துட்டு போறதுல வந்து என் குடும்பம் நிறைய இடத்துல பண்ணும். நீங்க திராவிடம் பேசுறீங்களான்னு வந்து என்ன பார்த்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதற்கப்புறம் என்ன வளர்த்து விட்ட என்னோட பள்ளி, முக்கியமா சொல்ல போனா என்னோட பிரின்சிபல். நான் பேசுறேன்னு தெரிஞ்சு எனக்குன்னு ஒரு ஆள் போட்டு ஏன்னா அப்ப நான் இருந்து வந்து எயித்துல இருந்து பேச ஆரம்பிச்சது. அப்ப வந்து முதல் 2 வருஷம் வந்து போட்டிக்காக போறோம், பரிசு வாங்குறோம், ஸ்கூல் பிரேயர்ல அவார்டு வாங்குறோம், கைத்தட்டு வாங்குறோம்ன்ற ஒரு கெத்துக்காக பண்ணது.
சின்ன குழந்தையோட
ஜென்ரல் அது. ஆனா 11th 12th வரும்போது அவரோட அருமை தெரிய தெரிய நான் பேச பேச வந்து என்னோட பிரின்சிபல் வைதேய கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு நான் போய் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னு தெரியல, என்ன எப்படி அலையெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல, என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க. யாரும் தெரியாம என்ன வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. லஞ்சுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம போய் காம்படிஷன்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி லஞ்சுக்கு காசு கொடுத்து ஒரு ஆள் போட்டு அனுப்புவாங்க. அந்த ஊந்துதல், தமிழின் மேல் இருந்த ஆர்வம் அதை சொல்ல, அதுக்கு அடுத்து நான் ரசித்த தலைவர்கள்ல வந்து மு.க. கருணாநிதி அவர்கள். கலைஞரை வந்து நான் ரசிக்காத விதமே கிடையாது. முத்தமிழ் சங்கம் நடத்தும் போது நான் வந்து சந்தோஷப்பட்டேன், ஆகா தமிழுக்குன்னு ஒரு மாநாடு நடக்குது அப்படின்றத சந்தோஷப்பட்டேன். இதுதான்க்கா அதுக்கு காரணம். எல்லாருக்குள்ளயும் இந்த உணர்வு இருக்கு, அத அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்களே தவிர அதை வந்து பார்க்கல. ஆனா நம்ம சொன்னபடி நீங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, கரெக்டா?
ஆமா கண்டிப்பா, நான் ரேடியோலயே நிறைய தடவை பேசிருக்கேன்.
நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்க, அத நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சிருப்போம்? ஆஃப்டர் 2000.
ஆமா,
நம்ம ஆள் அப்பயே பேசிட்டாரு.
அடேங்கப்பா,
அப்பயே மனைவிய கூப்பிட்டுட்டு தோல் மேல கை போட்டு
கத்துக்கிட்டதே வந்து நான் வந்து பர்சனலா வந்து எங்க அம்மா கிட்ட, எங்க பாட்டி கிட்ட, அவங்கள இருந்துதான் உமனிசம் நான் என்ன அப்படின்னு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைச்ச போது எனக்கு வந்து பாரதியார் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அது உங்க வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க, உமனிசம் பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்ட்டு நீங்களே.
அவரு ஒரு நாள் வந்து அவங்க பொண்ணு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைகள், எப்போதும் அம்மா வந்து என்ன சொன்னா மேல பூச்சாண்டி இருக்கு பயப்பட உன்ன இதாயிடும் சொல்லி அந்த குழந்தை உட்காந்துரு, குழந்தைய தூக்கி ஆணும் பெண்ணும் ஒன்று பூச்சாண்டியே இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி அப்பயே கூட்டிட்டு போனவர் அவரு. அதாவது அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள, மிகவும் பிராமண அக்ரஹாரத்துக்குள்ள தன் மனைவியின் மீது தோல் கை போட்டு நீயும் நானும் ஒன்று என்று தன் பாட்டுல அன்னைக்கே சொன்னவர். எப்படி பார்த்தாருன்னு தெரியல, அன்னைக்கே சொல்லிட்டாரு. அவரோட எல்லா சாங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சொல்லடி சில சக்தி, சக்தியை நோக்கியே தான் இருக்கும். அதாவது பெண்ணின் அறிவின், பெண் தான் உலகம், பெண்ணில் இருந்து பிறந்ததுதான் உலகம்ன்றத வந்து அவரை மாதிரி சொல்றது வந்து முடியவே முடியாத காரியம். இன்றும் பல பாட்டுகள் வருது நம்ம இந்திய சுதந்திரத்தை பத்தியும் இந்தியாவை பற்றியும் பல பல இந்தி மொழி பாட்டுகள் வருது. ஆனா இன்றும் பாரதியாரின் பாட்டுகள் மாதிரி எதுவும் வராதுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனா இத்தனை நேரமானா என்னுடைய பாரதி, என்னோட பாரதின்னு சொல்றதுக்கான காரணம் என்னுள்ள கலந்துட்டாரு. அது வந்து எனக்கு
தெரியுதுப்பா,
உங்களுக்குள்ளயும் கலந்துருப்பாரு, ஆனா எங்கன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா என்னுள்ள கடந்த பாரதியா, நான் பாரதி யாருன்னு கூப்பிட்டுட்டேனா எங்க தள்ளி போயிடுவாரோ அப்படின்ற ஒரு வருத்தத்தினாலேதான் என்னுடைய பாரதினே வந்து இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இந்த பாரதி வந்து அன்பு நேயர்களே உங்களுக்குள்ளயும் கலக்கணும்ன்றதுதான் இந்த தொகுப்போட மிகப்பெரிய காரணம். இது உங்களுக்குள்ளயும் கலந்துட்டாராக்கா? இப்போ
கண்டிப்பா கலந்துட்டாரு. நீ நீ பேசுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு அரப்பித்து தான், இப்ப நான் முழுப்பித்தா மாறிட்டேன்.
அப்ப உங்க பர்த்டே கண்டிப்பா பாரதியார் கவிதைகள் கிஃப்ட் தான்.
தேங்க்யூ தேங்க்யூ, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு.
அப்ப பரவாயில்ல,
ஆனா அது கோயம்புத்தூர்ல இருக்கு, நீங்க கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
அப்ப பிரச்சனையே இல்ல, இங்க ஒரு காப்பி அமேசான்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம்.
தேங்க்யூ தேங்க்யூ பரத். பெண்களுக்கு வந்து நான் வந்து இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வந்து நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்ட்டு அவர் எழுதின அந்த வரிகள்ல தான் வந்து உமனிசம் உண்மையா இருக்குங்க. அது நீங்க போய் படிச்சு பாருங்க. கண்டிப்பா பரத், இன்னைக்கு வந்து உங்க கூட ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்பா வேல்யூபிள். அதே மாதிரிதான் வந்து நம்ம நேர்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி பாப்போம் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஷோட. தேங்க்யூ நேயர்களே, நன்றி நன்றி நன்றி. பரத் நன்றி சொல்லுங்க.
நன்றி நேயர்களே, நன்றி நன்றி. வாழ்க பாரதி, வாழ்க தமிழ் என்று சொல்லி முடிச்சுக்கலாம்.
தேங்க்யூ பரத்,
தேங்க்யூ.
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 0272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/mellisai.